ஊழல் மலிந்து கிடக்குது, ஊழலை பத்தி இவரு பேசுறாரு. ஆனா இவர் மேலேயே பல குற்றச்சாட்டு இருக்கு. வருமான வரி கெட்டல, 100 கோடி அளவுக்கு ஏமாத்திட்டாரு, வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ணதுல வந்து வரி கெட்டல, இப்படின்லாம் வந்து இவர் மேலேயே புகார் இருக்க, புகாருக்கெல்லாம் அப்பாற்பட்டு நேர்மையான மனிதராகத்தான் இவர் இருக்கிறாரா? மக்களுக்கான ஒரு தலைவனா வந்தா முன்மாதிரியாக இருந்து காட்டணுமா இல்லையா? அப்படி இருந்து காட்டி இருக்கிறாரா இவரு? படத்துல வந்து ஒரு பாட்டுல பணக்காரனாவாங்க, ஒரு பாட்டுல அப்படியே உடனே அதிகாரியா மாறுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க, மக்களுக்கு நலனை செய்வாங்க, அது மாதிரி செஞ்சிடலான்ற மாதிரி இன்னைக்கு கனவுலகத்துல மிதந்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர் தேர்தல் காலத்துல செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் குறித்து பேசி ஆராய்ந்து வருகின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவுக்கு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு, நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ளார். அவர் அரசியல் பயணத்திற்கான முன்னெடுப்பாக தற்போது கட்சி ஆரம்பித்திருக்கின்றார் என்ற செய்தியை மக்கள் அது குறித்து பேசி வருகின்றார்கள். ஒரு புறம் இது குறித்து விமர்சன பார்வையும் அவர் மீது வைக்கப்படுகின்றது, ஒரு புறம் அவரை வரவேற்று வாழ்த்து செய்தி சொல்லக்கூடிய நிகழ்வும் நடந்து கொண்டு இருக்கின்றது. அவருடைய அரசியல் பயணத்திற்கு வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள் என்ற வகையிலையும், அதே நேரத்தில் அவருடைய அந்த அரசியல் வருகை என்பது எது குறித்து, எதற்காக அரசியல் பயணம் செய்கின்றீர்கள், எந்த கொள்கையை முன்னிறுத்தி யாருக்கான அரசியல் செய்ய இருக்கின்றீர்கள், தெளிவற்ற முறையில் உங்களுடைய அறிவிப்புகள் இருக்கின்றது என்று இந்த பார்வையிலும் விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றது. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு அவர் வரலாமா அப்படின்னு சொன்னால் அது அவருடைய முழு உரிமை சார்ந்த விஷயம். அவர் அரசியலுக்கு வந்து கட்சி துவங்கி பாராளுமன்ற தேர்தலில் சட்டசபை தேர்தலில் அவர் போட்டியிடுவது என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம், அவர்கள் கட்சி சார்ந்த நிர்வாகிகள் ஒன்று கூடி எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவாக இருக்கலாம். எந்த ஒரு காரியத்துக்கும் செயல்கள் சிறப்பாக இருக்கணும் என்பதை மக்கள் பார்ப்பாங்க. அரசியல்ல வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா ஏதோ இது வந்து படம் நடிக்கிறது போல இல்லை, ஒரு டைரக்டரை வைத்து அந்த டைரக்டருக்கு சம்பளத்தை கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்து கதை திரைக்கதை வசனம் செய்து அது சார்ந்து உங்களோடு போகக்கூடிய ஒன்றாக போயிடும். அந்த படம் ஓடினாலும் சரி ஓடாட்டாலும் சரி அது லாபம் நஷ்டம் உங்களை சார்ந்ததாக அமைந்துவிடும். ஆனால் இந்த அரசியல் என்பது மக்களுடைய நலன் சார்ந்த ஒன்றாக இருக்கணும், மக்களுக்கான உழைப்பு சார்ந்த ஒன்றாக இருக்கணும், மக்களுக்குடைய உரிமை சார்ந்து பேசக்கூடிய ஒன்றாக இருக்கணும். அரசியலில் பல்வேறான ஒரு நிலை இருக்கின்றது. ஏனென்றால் இந்தியாவில் தமிழகத்தில் பல பேர் அரசியலில் பலந்தின்று கொட்டை போட்டவர்கள்லாம் உண்டு என்று சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அரசியலில் பழுத்த பழங்கள்லாம் உண்டு. ஆனாலும் பெரிய அளவுக்கு அவர்களால் ஜொலித்து வர முடியாத நிலையெல்லாம் உண்டு. தமிழகத்துடைய முழு அரசியலை உணர்ந்து மக்களுடைய மனநிலை அறிந்தவர்கள் கூட பல பேர் வந்து இன்றளவும் அதில் வெற்றி பெறாத நபர்கள்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அரசியல் களம் என்பது இருக்கும்போது எந்த ஒரு தெளிவற்ற ஒரு நிலையில் அரசியலை ஆரம்பித்தா அது மக்களுடைய நலன் சார்ந்து இருக்கணுமா இல்லையா? திடீர்னு இன்னைக்கு வந்து நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன், அடுத்த சட்டசபை தேர்தல் தான் இலக்கு என்றால் உங்களுடைய தெளிவான முடிவு, இதற்கு முன்பாக உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருந்திருக்கு? அரசியல் பயணம் வேண்டாம், மக்கள் நலன் சார்ந்த உள்ள விஷயங்களில் இன்னைக்கு நாட்டில் எவ்வளோ அநியாயங்களும் அக்கிரமங்களும் இன்னைக்கு மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசால், மோடி தலைமையிலான அரசால் இன்னைக்கு மக்களுடைய விரோத போக்கான ஆட்சியை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய நலன் சார்ந்து ஏதாவது ஒன்றுக்கு குரல் கொடுத்துருக்கிறாரா இவரு? விஜய் வந்து இன்னைக்கு அரசியலில் வந்து நான் வந்து மக்களுக்காக பாடுபட போறேன் அப்படின்னு சொன்னா திடீர்னு வந்து திரைக்கதை வசனம் எழுதி ஒரு படத்தை நடிக்கிறது போன்ற ஒரு முடிவு இல்லைல்ல, அதுக்கு முன்பாக அதுல வந்து மக்கள் நலன் சார்ந்து எந்த ஒரு செயலையும் செஞ்சிருக்கணும். அப்படி பார்த்தா ஊடகங்களை சந்திச்சு ஏதாவது மக்கள் நலன் சார்ந்து குரல் கொடுத்துருக்காரா? மக்களுக்கு அநியாயங்கள் தினந்தோறும் இழைக்கப்படுது. மோடி அரசு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம்னா கேஸ் விலையெல்லாம் இறக்கிடுவோம், 400 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், 300 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், பெட்ரோல் விலையை 40 ரூபாய்க்கு கொண்டு வந்துடுவோம், காங்கிரஸ் ஆட்சி வந்து 80 ரூபா அளவிற்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, 60 ரூபா 70 ரூபா விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் 40 ரூபாய்க்கு பெட்ரோல் விலையை டீசல் விலையும் கொண்டு வந்துடுவோம் நாங்கள், இப்படிலாம் இன்றைக்கி சொல்லிட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் இன்றைக்கி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, கேஸ் விலை உயர்ந்தது குரல் கொடுத்தாரா, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது குரல் கொடுத்தாரா, ஊடகங்கள் அமைந்து ஏதேனும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறாரா, ஜிஎஸ்டி வரியை கொண்டு வந்து பகல் கொள்ளை போல அதன் மூலம் மக்களை சுரண்டி புடுங்கக்கூடிய நிலையிலையும் வியாபாரிகள் இன்றளவும் இந்த ஜிஎஸ்டினால பல நிறுவனங்களை சிறு குறு தொழில் எல்லாம் முடங்கி போய் மூடி அவர்கள் நஷ்டமாகி வாழ்வாதாரத்தை இழந்து பிச்சைக்காரர்களா மாறக்கூடிய அளவிற்கு நீங்க கொண்டு வந்தாங்களே, இந்த ஜிஎஸ்டியை பத்தி ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருக்கிறாரா, இல்ல ஊடகங்களை சந்திச்சு அது குறித்து ஏதேனும் கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்கிறாரா? இப்படி ஒவ்வொன்றாக கேட்பதாக இருந்தா ஆயிரம் கேட்கலாம். அவருடைய அறிக்கையில இந்திய அரசியல்ல வந்து ஊழல் மலிந்து கிடக்குது, ஊழலை பத்தி ஒரு பேசுறாரு, ஆனா இவர் மேலேயே பல குற்றச்சாட்டு இருக்கு. வருமான வரி கெட்டல, 100 கோடி அளவுக்கு ஏமாத்திட்டாரு, வெளிநாட்டுல இருந்து கார் இறக்குமதி பண்ணதுல வந்து வரி கெட்டல, இப்படின்லாம் வந்து இவர் மேலேயே புகார் இருக்க, புகாருக்கெல்லாம் அப்பாற்பட்டு நேர்மையான மனிதராகத்தான் இவர் இருக்கிறாரா? மக்களுக்கான ஒரு தலைவனா வந்தா முன்மாதிரியாக இருந்து காட்டணுமா இல்லையா? அப்படி இருந்து காட்டி இருக்கிறாரா? இவரு ஊழல் நிறைந்த காலங்களாக இருக்கின்றது, இதற்கு எதிராக ஊழலற்ற ஆட்சியை கொண்டு வருவோங்கிறார். இந்த ஊழல் என்பது என்ன இன்னைக்குதான் நடக்குதா, இல்ல நேத்து தான் நடந்ததா? இன்னைக்கும் நேத்தும் நடந்து கொண்டேதானே இருக்குது. நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஊழலில் எதற்காக இவர் குரல் கொடுத்தார்? பிஜேபி அரசாங்கத்துல வந்து தணிக்கை குழு வந்து அறிக்கை ஆய்வு செய்து 128,000 கோடி ஊழல் நடந்திருக்கு பிஜேபி அரசுல. ரோடு போடுறதுல ஊழல், முதியோர் பென்ஷன் வழங்குறதுல ஊழல், கல்விக்கு உதவித்தொகை கொடுத்ததுல ஊழல், இப்படி நீண்ட பட்டியலை அந்த தணிக்கை குழு அறிக்கை கொடுத்தத இந்த ஊழல் குறித்து ஏதாவது குரல் கொடுத்தாரா? எங்கேயாவது கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாரா, போராட்டத்தை நடத்தினாரா, எங்கேயாவது மைக்கை பிடிச்சி பேசினாரா இது சம்பந்தமா? இல்லையே, வேலையின்மை இருக்கு, விலைவாசி உயர்ந்து கொண்டு இன்னைக்கு ஏழ்மையான மக்கள் நடுத்தர மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் வாழ முடியாதுன்ற அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து கொண்டிருக்குத, எதையுமே கட்டுப்படுத்த தவறிய இந்த பிஜேபி இந்த அரசாங்கம் இன்னைக்கு அநியாயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே, இந்த அநியாயத்துக்கு எதிராக ஏதாவது குரல் கொடுத்தாரா? பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னா என்ன வேணாலும் செய்வோன்ற நிலையில இன்னைக்கு இவிஎம் மிஷின்ல ஃப்ராட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னா, வெளியில வந்து இதுக்கு மேல பொறுக்க முடியாது, மோடி அவர்களை நீங்க சுட்டு கொண்டாலும் பரவாயில்ல, நீங்க பண்றது மிகப்பெரிய மோசடி என்று இன்னைக்கு வீதியில வந்து இன்னைக்கு குரல் கொடுக்கறாங்களே, பத்திரிகையாளர்களை பார்த்து இன்னைக்கு தேர்தல் அதிகாரிகள் வந்து பேசுறாங்களே, இந்த இவிஎம் மிஷின் சம்பந்தமா ஏதாவது பேசுறாரா? ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ராணுவ வீரர்களை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்டத அந்த தாக்குதல் குறித்து ஏதாவது பேசப்பட்டிருக்காரா? கல்பொறுக்கி போன்ற ஊடகவியாளர் எல்லாம் கொல்லப்படுறாங்களே, அநியாயத்திற்கு கொல்லப்பட்டார்களே, இது குறித்து ஏதாவது பேசியிருக்காரா? எது குறித்தும் எந்த ஒரு விஷயத்திலையும் மக்களுடைய பாதிப்புல வந்து பங்கு பெறாம குரல் கொடுக்காம எந்த ஒரு நிலையிலையும் தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிட்டு சொகுசான கார்ல வலம் வந்து கொண்டு படத்துல வந்து ஒரு திரைக்கதை வசனத்தை பேசி கொண்டிருந்த இவருக்கு திடீர்னு என்னன்னா, படம் போல் அவருடைய நினைப்பு என்னன்னா, படத்துல வந்து ஒரு பாட்டுல பணக்காரனாவாங்க, ஒரு பாட்டுல அப்படியே உடனே அதிகாரியா மாறுவாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க, மக்களுக்கு நலனை செய்வாங்க, அது மாதிரி செஞ்சிடலான்ற மாதிரி இன்னைக்கு கனவுலகத்துல மிதந்து கொண்டு இன்னைக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னா, இவர் தேர்தல் களத்துல இந்த அரசியல் களத்துல வந்து வெற்றி பெறுவது என்பது நிச்சயமாக தோல்வியாகத்தான் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு ஒவ்வொரு மக்களுடைய உரிமைகள் நசுக்கப்படுது, அதுல குறிப்பாக சொல்வதாக இருந்தா சிறுபான்மையின் மக்களாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு அநீதி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. பாபர் மசீத் அநியாயமான வகையில பறிக்கப்பட்டு அபகரிக்கப்பட்டு இன்னைக்கு ராமர் கோயில் கட்டி கபட நாடகம் நடத்தி கொண்டிருக்கு பிஜேபி. இது குறித்து ஏதாவது அவர் குரல் கொடுத்திருக்கிறாரா? சிறுபான்மையின் மக்களுடைய நலனை வந்து நீங்க பேணாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேன்வாபி பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல்ல நீங்க வந்து பூஜையை நடத்துங்கன்னு இன்னைக்கு நீதிமன்றங்கள் மூலமாக தீர்ப்பு வழங்கப்படுகிறது. என்ஆர்சி என்பிஆர் என்ற கொடும் சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலமாக சிறுபான்மையை நசுக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிஏ சட்டத்தை ஏற்றினாங்க பாராளுமன்றத்துல. இதற்கு எதிராக ஏதாவது கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரா இவரு? அப்படி பதிவு செஞ்சு சிறுபான்மையின் மக்களுடைய நலனை நாங்கள் பாதுகாப்போம், சிறுபான்மை மக்களின் பக்கம் நாங்கள் இருப்போம், அனைத்து மக்களுக்குமாக நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சில் மட்டும் பேசினா போதாது இல்லை. ஒரு அரசியல்னு வந்துட்டா அனைத்து மக்களுக்கும் அனைத்தையும் நாங்கள் கிடைக்க செய்வோம் அப்படின்னு சொன்னா அனைத்து மக்களுக்கும் போராடணுமே, அனைத்து மக்களுக்கும் நான் உரிமைக்கு குரல் கொடுக்கணுமே. இன்னைக்கு ஒரு வாரத்தில் வந்து சிஏ அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை அமல்படுத்தணுமா அமல்படுத்த கூடாதா? எது குறித்துமே மக்களை சந்தித்து நீங்க எந்த ஒரு நலனையும் பேசாத ஒரு நபர் இன்னைக்கு அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஏதோ ஒரு சினிமா படம், இன்னைக்கு விஜய் நடித்த ஒரு சினிமா படத்தை இப்படி பேசுவீங்களா நீங்க? இப்படி பாப்பீங்களா? 10 to 11 ஒரு சினிமா படம் வரும், மக்கள் பார்த்தாங்கன்னா பிடிச்சிருந்தா வெற்றி அடைய செய்வாங்க, இல்லைன்னா தோல்வி அடைய செய்வாங்க. அப்படி பார்த்துட்டு போகணுமே ஒழிய, இவர் கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு இவர் மேல வந்து வாழ்த்து தெரிவித்து வரவேற்பதும் பெரிய அளவுக்கு இவரை பேசு பொருளாக ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருக்கு அரசியல் அனுபவமும் கிடையாது, மக்கள் நலன் சார்ந்து பேசக்கூடிய அனுபவமும் கிடையாது. ஊடகத்தை சந்தித்து இன்னைக்கு தைரியமாக இப்படி நம்ம பட்டியலிட்டமே, இதுல ஏதாவது ஒன்று குறித்து இவரால் கண்டித்து பேச முடியுமா? எது குறித்தும் பேச மாட்டார். ரஜினிகாந்த் எப்படி வந்து வர வரன்ட்டு படம் காட்டுவாரோ, இவர் கொஞ்சம் வித்தியாசமா வரேன்னு வந்துட்டு படம் காட்டிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவுதான் அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. இவருடைய அரசியல் பயணம் என்பது மலையில் நிகழ்ந்த பட்டாசு போன்று வித்தாகத்தான் வெடிக்காமல் நனைந்து போகக்கூடிய ஒன்றாக தான் இருக்குமே தவிர வேறொன்றை இவருடைய அரசியல் பயணத்துல பார்க்க முடியாது என்பதை இதன் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்று என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்ற. அஸ்ஸலாம் அலைக்கும்.
இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.